உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் பிரச்சனைக்குரிய மண் வகைகள் என்னென்ன, அதனை எப்படி சீர்திருத்துறது அப்படிங்கிறத பற்றிய நிறைய விவரங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறாங்க நமது பல்கலைக்கழகத்தினுடைய மண்ணியல் துறை இணை பேராசிரியை முனைவர் எஸ் மரகதம் அவங்க. உடன் உரையாடுறவங்க முனைவர் ஆர் கே காளீஸ்வரி அவங்க.
வணக்கங்க. வயலுக்கு போன வாரம் போயிருந்தேன். அந்த வயல்ல வந்து பாத்தீங்கன்னா மேலே எல்லாம் வந்து பூ மாதிரி வெள்ளை வெள்ளையா இருந்தது. அப்புறம் பக்கத்திலே ஒரு நிலம் பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி இருந்தது. ஆனா மழை பெஞ்சிடும், நிறைய நாள் ஆயிடுச்சு, அப்படி இருந்தாலும் தண்ணி தேங்கி இருந்தது. கேட்டப்போ இது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய மண்ணா இருக்கு, ரொம்ப மகசூலும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த நிலத்துக்காரங்க. பிரச்சனைக்குரிய மண்ணுனா என்ன, அதை வந்து நம்ம எப்படி சீர்திருத்தி நல்ல மகசூலை வந்து அதிகரிக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நல்லா கேட்டீங்க. அதாவது இப்போ பிரச்சனைக்குரிய நிலங்கள் அப்படின்னாவே இந்தியாவிலேயும் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னாக்க ஒரு 4.5 லட்சம் ஹெக்டேர் வந்து இந்த மாதிரி கலர் ஓவர் நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் கலர் ஓவர் நிலம்னா என்ன அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்து விளக்கமாக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து சுண்ணாம்பு தன்மையினால் பாதிக்கப்பட்ட நிலங்கள் வந்து 33% நிலங்கள் இருக்குது. ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் என்னென்னா தங்களுடைய நிலத்தில் வந்து என்ன பிரச்சனை, அதுக்கு வந்து எந்த மாதிரி சீர்திருத்த முறைகள் வந்து மேற்கொள்ள வேணும் அப்படிங்கறத அந்த அடிப்படையே தெரியாம நேரா வந்து நம்ம என்னதான் விவசாயம் செஞ்சாலும் இல்ல என்னதான் கொண்டு போய் உரத்தை கொட்டினாலும் எவ்வளவு செலவு பண்ணினாலும் அந்த பிரச்சனையா அந்த சீர்திருத்தம் செய்யாம நம்ம விவசாயம் செஞ்சோம்னா என்னதான் நம்ம வந்து கோடி கோடியா கொண்டு போய் கொட்டினாலும் அந்த நிலத்துல வந்து உங்களுக்கு வந்து சரியான மகசூல் வந்து கிடைக்காது. அதனால ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பிரச்சனைக்குரிய நிலங்கள்னா என்ன அப்படிங்கறத வந்து முதல் வந்து மண் ஆய்வு செஞ்சு அது வந்து எந்த வகையான நிலம், அதுல எந்த விதமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியம். அதுல முதல் எடுத்துட்டீங்கன்னாக்க உவர நிலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உவர நிலம்னா என்ன அப்படின்னா அதுல வந்து அந்த கரையக்கூடிய உப்புக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னன்னாக்க குளோரைடு சல்ஃபேட் உப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த உப்பெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மண்ணினுடைய மின்கடத்தும் திறன் வந்து என்னன்னா 4க்கு அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன அப்படின்னாக்கா மண் ஆய்வு செஞ்சு மண் ஆய்வகத்தில் கொண்டு போய் அது வந்து இப்படி தான் மண் எடுக்கும் முறைகள் எல்லாம் இருக்குது. அந்த மண் எடுக்கும் முறைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் அது கொடுத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஆய்வகத்தில் வந்து ஆய்வு செஞ்சு இது வந்து உவர் மண்ணா அப்படின்னு, இது மின்கடத்தும் திறன் 4க்கு மேலே இருக்கா, இல்லை வந்து இது நல்ல நிலமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இந்த வகையான உப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால பயிருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, மண்ணில் என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி அதிகமான உப்புக்கள் கரையக்கூடிய உப்புக்கள் இருக்கிறதுனால என்னென்னா அந்த மண் திரவத்தினுடைய அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சாதாரண நிலத்தில் வந்து ஒரு பயிர் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நீர் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளவு சக்தி வந்து அதை செலவழிக்கணுமோ அதை விட அதிகமான சக்தி வந்து இந்த உவர் நிலத்தில் வந்து பயிர் வந்து செலவழிக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு நீங்க போதுமான அளவுல வந்து உரம் போட்டிருப்பீங்க, சத்து இருக்கா, ஆனா வந்து அந்த பயிர் வந்து அந்த அழுத்தம் மண் திரவ அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால அது வந்து எடுத்துக்க முடியாது. தண்ணியோ இல்ல அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களையோ எடுத்துக்க முடியாதனால அந்த வளர்ச்சி வந்து வெகுவா பாதிக்கப்பட்டு மகசூல் வந்து உங்களுக்கு குறையும். முக்கியமா இந்த கோடை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மேல வந்து அப்படியே உப்பு படிஞ்சு வெள்ளை கலர்ல வந்து ஒரு படிமானம் மாதிரி மேல வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குளோரைடு சல்ஃபேட் உப்புன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த உப்பே என்ன பண்ண அப்படின்னா பயிரினுடைய வளர்ச்சியை பாதிச்சு அது என்னன்னா அந்த பயிர் பாத்தீங்கன்னா அதனுடைய அறிகுறி தெரியும். இந்த குளோரைடு சல்ஃபேட் எல்லாம் அதிகமா இருந்ததுன்னா அது வந்து இலையினுடைய அந்த ஓரங்கள் எல்லாம் காஞ்சு போன மாதிரி இருக்கும். சில பக்கம் என்னன்னாக்க இந்த நெல் வயல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழியா இருக்கக்கூடிய இடத்துல வந்து தண்ணி தேங்கி நின்று அந்த இடத்துல உப்பு அதிகமா இருந்ததுன்னா அங்கங்க காஞ்சு போன மாதிரி குத்து குத்தா ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா கரையக்கூடிய உப்புகள் அதிகமா இருக்கிறதுனாலதான் வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது.
சரி, இப்ப இந்த உவர் நிலம் இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி சீர்திருத்தம் செய்யணும், இல்ல அப்படி சீர்திருத்தம் செஞ்ச பிறகு என்ன பயிர் செய்யலாமா, இல்ல அப்படியே தரிசா விட்டுடலாமா, அப்ப அதை சீர்திருத்தினா பயிர் செய்யலாமா, இல்ல அந்த உவர் நிலத்தை எப்படி சீர்திருத்துறது, அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நல்லா உபயோகப்படுற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்ப இந்த உவர் நிலங்கள்லாம் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் வந்து கரையக்கூடிய உப்புக்கள் அப்படின்னு. இப்போ அதனால் என்ன அப்படின்னாக்க, நம்மகிட்ட இருக்கிற அந்த பாசனத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருந்து அதனுடைய தரம் நல்லா இருக்கணும். ஏன்னா அதுவும் வந்து உவர்த்தன்மையுடையதாக இருந்து அதை கொண்டு போய் நீங்கள் சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு வந்து உபயோகப்படுத்தினீங்கன்னா மண்ணினுடைய உவர்த்தன்மை வந்து மேலும் அதிகரிக்குமே ஒழிய குறையாது. அதனால் என்ன பண்ணணும்னா நல்ல தண்ணி இல்லைன்னா மழைக்காலங்களில் வந்து அந்த மழை தண்ணீர் வந்து மழை நீரை வந்து உபயோகப்படுத்தலாம். நம்மளுடைய நிலத்தை உவர்நிலமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு உவர்நிலமாக இருந்ததுன்னா அதனுடைய சரிவுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்லா சமப்படுத்தி நல்லா உழுதுட்டு அது வந்து சிறு சிறு பாத்திகளாக கட்டிக்கணும். கட்டிட்டு அது என்னென்னா வரப்பு வந்து ஒவ்வொரு பாத்திகளும் வந்து உயரமான வரப்புகளாக இருக்கணும். அதில் வந்து அந்த நல்ல தண்ணியை வந்து நல்லா தேக்கி வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே விட்டுறணும். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஓர் மண்ணில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய உப்புக்கள் எல்லாம் வந்து அந்த தண்ணிக்கு வந்துடும். அந்த ஒரு நாள் இரண்டு நாள் கழித்து அந்த தண்ணியெல்லாம் வடித்து வெளியே போகிற மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அந்த உப்பெல்லாம் வந்து உங்கள் நிலத்துலேருந்து வெளியேறி அது வந்து ஒரு நல்ல தன்மையுடையதா வந்து மாறிடும். இப்படி வந்து என்னன்னா ஒரு ரெண்டு தடவை மூணு டைம் வந்து திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா உங்க மண் வந்து நல்ல மண்ணாயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீர்திருத்தம் செஞ்ச பின்னாடி ஏக்கருக்கு வந்து 5 டன் தொழு உரம் அப்படிங்கிற அளவுல வந்து போட்டு பயிர் செய்யலாம். உங்களுக்கு வந்து தொழு உரம் வந்து இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கிராமங்கள்லயே வந்து கால்நடைகளுடைய எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சிருச்சு. தொழு உரம் எங்க பாத்தீங்கன்னாலும் நீங்க தொழு உரம் போடுங்க அப்படின்னு நம்ம சொன்னா தொழு உரமே கிடைக்கிறதுல நாங்க எங்க போய் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி தொழு உரம் இல்லை அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணலாம்னா பசுந்தாள் உரங்கள், இந்த சணப்பை தக்கை பூண்டு அந்த மாதிரியான பசுந்தாள் உரங்களை வந்து முதல்ல விதைச்சிட்டு அதை வந்து ஒரு 35-40 நாள் வந்து அப்படியே விட்டுறணும். அது நல்லா வளர்ந்து அந்த பூ பூக்கும் தருணத்துல அந்த 35-40 நாள்ல வந்து அப்படியே மடக்கி உழுதுட்டீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு அந்த மண்ணினுடைய தன்மை வந்து நல்லதா வந்து மாத்தி தரும். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய அந்த சத்துக்களும் வந்து நிலத்துல சேர்ந்து உங்களுக்கு வந்து மண் வந்து வளமான மண்ணா மாறும்.
ஒவ்வொரு நிலங்களை எப்படி சீர்திருத்தலாம்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்ன பயிர்களை எல்லாம் சாகுபடி செய்யலான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதாவது நல்ல நிலத்துல வரக்கூடிய எல்லா பயிர்களுமே வந்து ஒவ்வொரு நிலத்திலையும் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. குளோரைடு சல்ஃபேட் அதனுடைய தாக்கம் எல்லாம் இருக்கும். சில வகையான பயிர்கள் வந்து அந்த தன்மையெல்லாம் அதனுடைய இதெல்லாம் வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். அதுக்குன்னு சிலதான் ரகங்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்ட ரகங்கள் வந்து இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா நெல்லில் வந்து திருச்சி 1, 2, கோ 43, பையூர் 1 அப்படிங்கிற நெல் ரகமெல்லாம் இருக்குது. கேழ்வரகுல எடுத்துட்டிங்கன்னாக்க அதில் வந்து பையூர் 1 அப்படின்னு திருச்சி 1 அப்படிங்கிற ரகங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ கேழ்வரகெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்ணால் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் போனீங்கன்னாவே 1 கிலோ வந்து ரொம்ப விலைக்கு வந்து அரிசி விலை விட அதிகமாக வந்து வித்துட்டு இருக்காங்க. அதனால வந்து அதனுடைய முக்கியத்துவத்தெல்லாம் உணர்ந்து இப்போ இந்த கேழ்வரகு தாங்கி வளரக்கூடிய உவர்த்தன்மையை தாங்கி வளரக்கூடிய ரகங்களான அந்த கேழ்வரகு பையூர் 1 திருச்சி 1 ரகங்களை எல்லாம் வந்து நம்ம சாகுபடி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பருத்தி, கரும்பு, மிளகாய் போன்ற பயிர்கள் எல்லாமே வந்து இந்த உவர்த்தன்மையை தாங்கி வளரும். அதனால வந்து இந்த வகையான பயிர்களை வந்து உவர்த்தன்மையுடைய நிலத்தில் வந்து நம்ம சாகுபடி செய்யலாம்.
இப்போ உவர் நிலம் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அது வந்து எப்படி உவர் நிலம்னா என்னென்ன பாதிப்புகள் இருக்கும், அது எப்படி சீர்திருத்தம் செய்யலாம், இல்லை சீர்திருத்தம் செஞ்சு என்னென்ன பயிர்கள் ரகங்களை எல்லாம் சாகுபடி செய்யலாம்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நிலத்தில் வந்து ஒரு சில நிலத்துல எல்லாம் தண்ணி தேங்கி இருந்தது. அப்படி இருக்கிற நிலம் வந்து என்ன பிரச்சனையாக இருக்கும் அந்த நிலத்தில், அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி மழைக்காலத்தில் வந்து தண்ணீர் தேங்குது அப்படின்னா ஒரு சில நிலங்கள் வந்து களிமண் பாங்கான நிலங்களாக இருந்தால் தண்ணி வந்து தேங்கி இருக்கும், அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் வந்து தண்ணி தேங்கிறதுனால மட்டும் ஒரு நிலம் வந்து பிரச்சனைக்குரிய நிலங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சாதாரண களிமண் நிலங்களில் தண்ணி தேங்கினாக்க அது வந்து நம்ம வடிகால் வசதி செஞ்சு அதை சரி பண்ணிடலாம். ஆனால் மண் ஆய்வு செஞ்சாதான் வந்து இந்த மாதிரி தண்ணி தேங்கிறது வந்து கலர் நிலத்தில் வந்து ஒரு பிரச்சனை. இப்போ கலர் நிலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியெல்லாம் தேங்கி இருக்கும். இப்போ அது வந்து நம்ம ஒரு நிலம் வந்து கலர் நிலம் அப்படின்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி நீங்கள் மண் எடுத்து அது மண் ஆய்வகத்துக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் வந்து அது கலர் நிலமா அப்படின்னு தெரியும். இந்த வகையான நிலத்துலலாம் என்ன அப்படின்னாக்கா அந்த சோடியம் அயனிகளுடைய செறிவு வந்து 15% அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா இந்த கார அமிலத்தன்மை pH அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து 8.5க்கு மேலே இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஆய்வு செஞ்சீங்கன்னா தான் வந்து இது கலர் நிலமா, இந்த pH அமில காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கா, சோடியம் செறிவு அதிகமா இருக்குதா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்.
கலர் நிலத்துல வந்து மண்ணு அல்லது பயிர் வந்து பாதிக்கப்படுமா, அது எவ்வாறு பாதிக்கப்படும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதாவது இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன சோடியம் அயனி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு. இந்த சோடியம் என்ன பண்ண அப்படின்னாக்க மண்ணினுடைய கட்டமைப்பை வந்து பாதிக்கும். அது முதல்ல என்ன செய்யணும்னா அந்த மண் கட்டிகள் எல்லாம் போய் சிறு சிறு துகளா உடைச்சு களித்துகள்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிரிஞ்சு போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய துவாரங்களை எல்லாம் வந்து அடைச்சிரும். அப்போ அடைக்கும் போது என்னாகும் அப்படின்னா, நம்ம தண்ணி கட்டினாவோ இல்லை மழை பெய்யும் போதோ அந்த தண்ணி வந்து அந்த துவாரங்கள் வழியாக உள்ளே போகிறது வந்து தடுக்கப்படுறதுனால மண்ணில் வந்து என்னாகுன்னா மேலே வந்து அப்படியே தண்ணி தேங்கி இருக்கும். அப்படி தேங்கின தண்ணி வந்து ஆவியான பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேலே இருக்கிற அந்த மேற்புறம் ஈரம் குறையும் போது அது வந்து ரொம்ப கடினமாக உங்களுக்கு மாறிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேற்பரப்பு கடினமாகிறதுனால மண்ணினுடைய காற்றோட்டம், வேரும் கூட நம்ம மாதிரி எப்படி மனுஷங்க சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி வந்து பயிர்களும் வேர்கள் மூலமாக அந்த சுவாசிக்கிறதெல்லாம் நடக்கும். அப்போ அந்த மண்ணினுடைய காற்றோட்டம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் நிலங்களில் வந்து பேரூட்டச்சத்து குறைபாடு இருக்கும், நுண்ணூட்டச்சத்து குறைபாடு. முக்கியமாக நுண்ணூட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா அந்த துத்தநாக சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணூட்ட சத்து வந்து குறைவாக காணப்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நிலங்களில் வந்து கார்பனேட்டு பைகார்பனேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உப்புக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பயிரினுடைய வளர்ச்சியை வந்து பாதிக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணினுடைய இயற்பியல் தன்மை பாதிக்கப்படுறதும் இல்லாமல் அந்த நுண்ணுயிரிகளினுடைய செயல்பாடு, இப்போ ஒரு மண்ணு வந்து வளமான மண் அப்படின்னா அந்த மண்ணில் வந்து நுண்ணுயிரிகளினுடைய செயல்பாடெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம போடக்கூடிய அங்கக உரங்களோ இல்லை ரசாயன உரங்களோ வந்து பயிருக்கு கிடைக்கிறதே வந்து அந்த நுண்ணுயிரிகளினுடைய செயல்பாடு வந்து நல்லா இருக்கணும். ஆனால் இந்த கலர் மண்ணில் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகளினுடைய செயல்பாடு எல்லாமே பாதிக்கப்பட்டு அதனால வந்து இந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறதும் பாதிக்கப்படும். அதனால வந்து பயிரினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூலும் வந்து உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும்.
கலர் நிலத்தோட பாதிப்பு பத்தி அருமையா சொன்னீங்க. இப்ப இந்த கலர் நிலத்தை நம்ம சீர்திருத்தலாமா, அப்படி சீர்திருத்தி மகசூல் பண்ணலாமான்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன்.
அதாவது எந்த பிரச்சனைக்குமே வந்து சீர்திருத்தம்னு ஒண்ணு இருக்கும். அது என்னன்னாக்க, இந்த வகையான நிலத்துல வந்து சோடியம் அயனிகளோட அளவு வந்து அதிகமா இருக்கு. இப்ப அந்த சோடியம் அயனி வந்து நம்ம மண்ணில இருந்து வெளியேற்றிட்டோம்னா அந்த மண் வந்து உங்களுக்கு நல்ல மண்ணா மாறிடும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜிப்சம், அந்த ஜிப்சத்துல வந்து சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம மண்ணில் வந்து போட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் வந்து அந்த கலர் நிலத்துல இருக்கக்கூடிய சோடியத்தெல்லாம் வந்து வெளியேற்றிடும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே இந்த உபரி நிலத்துக்கு செஞ்ச மாதிரி தான் இது வந்து என்னன்னா சிறு நல்லா சமன் செய்து உழுது சிறு சிறு பாத்திகளாக கட்டிட்டு நல்ல உயரமான வரப்புகளாக அமைச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிப்சத்தை வந்து எப்படி யூரியா தூவுறமோ அதே மாதிரி வந்து மேலே நல்லா எல்லா பக்கமும் பரவற மாதிரி, மேற்பரப்பில் பரவற மாதிரி நல்லா தூவிட்டு அது வந்து என்னென்னா நல்லா சேற்று உழவு செய்ய வேணும். ஜிப்சமானது மண்ணோட வந்து நல்லா கலக்கிற மாதிரி வந்து செஞ்சுட்டு அதுக்கு மேலே வந்து என்னென்னா நல்லா கலந்த பின்னாடி ஒரு 15-20 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற மாதிரி வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா தேக்கி வைக்கணும். அப்போ அந்த தேக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த மண்ணிலிருந்து வெளியேறினா அந்த சோடியம் அயனி எல்லாம் அந்த தண்ணிக்கு வந்துடும். அப்போ என்னென்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி தேக்கி வச்ச பின்னாடி அந்த தண்ணியை வந்து வடிகட்டி வெளியேற்றிட்டோம்னா அந்த சோடியம் அயனி எல்லாம் உங்கள் நிலத்துலேருந்து வெளியே போயிடும். அப்போ வந்து மண் வந்து நல்லா மண்ணாக மாறிடும். இப்போ ஒரு முறை மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 முறை வந்து திருப்பி திருப்பி செய்யும்போது என்ன ஆகுன்னா, உங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய சோடியம் எல்லாம் வெளியே போய் உங்கள் மண் வந்து நல்ல மண்ணாக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சீர்திருத்தம் ஜிப்சம் போட்டு சீர்திருத்தம் பண்ண பின்னாடி ஒரு ஏக்கருக்கு வந்து 5 டன் அப்படிங்கிற அளவில் வந்து தொழு உரம் போடணும். அப்படி தொழு உரம் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா பசுந்தாள் உர பயிர்கள், அந்த உபரிநிலத்துக்கு செஞ்ச மாதிரியே தான் இது வந்து இந்த தக்கை பூண்டு சணப்பை இந்த மாதிரியான பசுந்தாள் உரங்களை வந்து விதைச்சு அந்த விதைத்த 35-40 நாள் கழிச்சு நீங்க அந்த பூ பிடிக்கும் தருணத்துல வந்து நீங்க மடக்கி உழுதுங்கனாக்க அப்படின்னா அதுல இருந்து அங்ககாமிலங்கள் எல்லாம் நிறைய வெளியேறும். அந்த அங்ககாமிலங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கலர் மண்ணினுடைய அந்த அமில கலத்தன்மை எல்லாம் மாத்தி அந்த சோடியம் அயனி எல்லாம் வெளியேற்றி உங்க மண்ணை வந்து நல்லா மண்ணா மாத்திடும்.
இந்த அளவுக்கு சீர்திருத்தம் செய்ய முடியும்னா அப்ப அதுக்கு வந்து பயிரும் சாகுபடி செய்யலாம் இல்லைங்களா? கலர் நிலத்துல சீர்திருத்தம் செஞ்ச பிறகு பயிர் சாகுபடி செய்யலாம். அப்படி பயிர் சாகுபடி செய்யற மாதிரி இருந்ததுன்னா என்னென்ன பயிர் சாகுபடி செய்யலாம், இல்ல என்ன ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம்?
இந்த நிலத்தை வந்து மேலாண்மை முறைகளை மேற்கொண்டு நல்ல நிலமா மாத்துறது மட்டும் இல்லாம தாங்கி வளரக்கூடிய பயிர்களையும் வந்து நம்ம சாகுபடி செய்யலாம். இப்ப நெல் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து கோ 43, திருச்சி 1-2 அப்படிங்கிற நெல் ரகங்கள் எல்லாம் இருக்கு. இந்த நெல் ரகங்களை எல்லாம் சாகுபடி செஞ்சீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லா தாங்கி வளர்ந்து உங்களுக்கு வந்து மகசூல் சாதாரண நல்ல நிலங்கள்ல எவ்வளவு கிடைக்குமோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வகையான நிலங்கள்ல வந்து என்ன அப்படின்னாக்க, நீங்க சிபாரிசு செய்யப்பட்ட அந்த உர தலைச்சத்து உரத்தை விட 25% வந்து கூடுதலா வந்து தலைச்சத்து உரங்களை வந்து போடணும். அது மட்டும் இல்லாம நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையெல்லாம் நான் ஏற்கனவே வந்து நுண்ணூட்டச்சத்துலயே வந்து துத்தநாக சத்து வந்து ரொம்ப பற்றாக்குறை நிலையில இருக்கும் கலர் நிலத்துல அப்படின்னு சொன்னேன். அதனால என்ன பண்ணணும்னா, துத்தநாக சல்ஃபேட் உரத்தை வந்து பரிந்துரை செய்யப்பட்ட அளவில் வந்து அடியுரமாக போடணும். இந்த நெல் ரகங்களை தவிர கலரை தாங்கி வளரக்கூடிய பயிர்களான ராகி, சோளம், பருத்தி, கரும்பு, சூரியகாந்தி, கொய்யா, பெருநெல்லி இந்த மாதிரியான பயிர்களையும் வந்து நீங்கள் சாகுபடி செய்யலாம்.
உவர் நிலம் பற்றி பார்த்தோம், கலர் நிலம் பற்றி சொன்னீங்க. அப்புறம் சுண்ணக மண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்குரிய மண்ணிலேயே வந்து சுண்ணக மண் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நம்ம ஒரு வயல்ல வந்து அந்த இருக்கிற மண் வந்து சுண்ணக மண் அப்படின்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது?
நல்லா கேள்வி கேட்டேங்க. அதாவது பிரச்சனைக்குரிய நிலங்கள்னாவே வந்து நிறைய பேர் நினைக்கிறது வந்து இந்த உவர நிலம் கலர நிலம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல வந்து இப்ப சுண்ணக மண் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நிலம்தான். இந்த வகையான நிலத்துல என்னன்னாக்க அந்த கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனி வந்து அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கார அமிலத்தன்மை வந்து 7.6 to 8.3 வரைக்கும் இருக்கும். இந்த மண் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தாய போல புள்ள நூலை போல சேலை அப்படின்னு. அது மாதிரி வந்து இந்த மண்ணெல்லாம் வந்து தாய் பாறையிலிருந்துதான் வந்து உருவாகுது. அப்ப அந்த தாய் பாறையினுடைய தன்மை வந்து சுண்ணாம்பு தன்மையுடையதா இருந்ததுன்னா அதுல இருந்து உருவாகக்கூடிய அந்த மண்ணு வந்து உங்களுக்கு அந்த சுண்ணாம்பு தன்மை நிறைந்த அந்த சுண்ணக மண்ணா தான் காணப்படும். அது மட்டும் இல்லாம இந்த பாசனம் செய்யக்கூடிய தண்ணி வந்து நீங்க தரம் நல்லா இல்லாம அதுல வந்து கார்பனேட் பைகார்பனேட் அயனிகள் வந்து அதிகமா இருந்தாலுமே வந்து அது நீங்க தொடர்ந்து பாசனத்துக்கு உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கனாக்க அதுவும் வந்து ஒரு காரணம். இந்த மாதிரியான சுண்ணக மண் உருவாக அதுவும் ஒரு காரணம்னு சொல்லி சொல்லலாம்.
இந்த சுண்ணக மண்ணில அப்ப பயிர் சத்து குறைபாடெல்லாம் ஏற்படுமா?
ஆமா, இப்ப எப்படி வந்து நான் உவர் நிலத்துல கலர் நிலத்துல எல்லாம் வந்து இந்த சத்து பற்றாக்குறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னனும், அதே மாதிரி வந்து இந்த சுண்ணக மண்ணிலையுமே வந்து பயிர் சத்து குறைபாடுகள் எல்லாம் வந்து காணப்படுது. அதுல முக்கியமா என்னன்னா, இப்ப நம்ம அந்த தலைச்சத்து வந்து முக்கியமான ஒரு சத்து, பயிரினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான முதல் சத்து வந்து தலைச்சத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தலைச்சத்து வந்து நம்ம வந்து யூரியா வடிவில் இல்லாம அம்மோனியா வடிவில் இருக்கக்கூடிய அம்மோனியம் சல்ஃபேட் இந்த மாதிரி உரங்களா போட்டோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அம்மோனியா வாயுவாக அந்த கலர் அமிலத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால அது என்ன ஆகுன்னா உங்களுக்கு அம்மோனியா வாயுவா மாறி தலைச்சத்து இழப்பு வந்து ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் இப்போ மணிச்சத்து, இந்த மணிச்சத்து என்ன பண்ணணும்னா அந்த சுண்ணாக மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் அயனியினால் நிலைநிறுத்தப்பட்டு பயிருக்கு கிடைக்காத மாதிரி போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாம் நிலை சத்துக்கள் அந்த மெக்னீசியம் சத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையும் வந்து இந்த சுண்ணாம்பு சத்து பாதிக்கும். இது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்களில் பார்த்தீங்கன்னா துத்தநாகம், மாங்கனீஸு இதெல்லாம் வந்து என்னென்னா வீல் படிவுகள் மாறி உங்களுக்கு பயிருக்கு வந்து கிடைக்காம போயிடும். அதுக்கடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு சத்து வந்து போதுமான அளவில் மண்ணில் இருந்தால் கூட அந்த மண்ணை வந்து சுண்ணக மண்ணாக இருந்ததுன்னா அது வந்து பயிருக்கு கிடைக்காம போயிடும். அதனுடைய முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னாக்கா, இந்த பயிர்களினுடைய இலைகள் எல்லாம் இந்த நரம்பிட பகுதிகள் எல்லாம் வந்து என்னென்ன வெளுத்து காணப்படும். அப்போ என்னென்னா ஒரு ஒளிச்சேர்க்கை நடைபெறணும்னா நீங்கள்லாம் வந்து பள்ளிக்கூடத்துலேயே படிச்சிருப்பீங்க, ஒரு ஒளிச்சேர்க்கை நடைபெறணும் ஒரு பயிரில் அப்படின்னா அதுக்கு வந்து பச்சையம் முக்கியம் அப்படின்னு. இப்போ இந்த இரும்பு சத்து பற்றாக்குறையாக இருக்கிறதுனால அந்த பச்சைய குறைபாடு ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. அப்போ ஒளிச்சேர்க்கை நடைபெறலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பயிரினுடைய வளர்ச்சி அந்த மகசூல் எல்லாமே வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும். சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுண்ணாம்பு மண் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா 1 meter ஆழத்தில் வந்து சுக்கான் பாறை அப்படின்னு சொல்லி ஒரு அடிமண் இருக்க மாதிரி காணப்படும். நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து மண்ணை வந்து ஆய்வு செஞ்சு இது வந்து சுண்ணாம்பு மண்ணா என்னன்னு தோண்டி பார்க்காமையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேராக சரி நம்ம தோட்டப்பயிர் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னா, முதல் வந்து ஒரு 6 months இல்லை 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரக்கன்றுகளுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வேர் வந்து அந்த சுக்கான் பாறையை தொலைச்சிட்டு கீழே போக முடியாதனால அந்த வளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த மரத்தினுடைய வளர்ச்சியே வந்து இருக்காது. அப்போ மண் மேலே முதல் 1 வருஷம் நல்லா வந்தது, அதுக்கப்புறம் எப்படி இப்போ வந்து ஒழுங்காக வளர்ச்சியும் இல்லை ஒன்றும் பூ வைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து என்னமோ மண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால இந்த மாதிரியான நிலத்துலலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குழிகள் அமைத்து அந்த 1 meterக்கு மேலே வந்து குழிகள் அமைத்து அது கீழே போகிற மாதிரியான குழிகள் தோண்டி அதில் வந்து நீங்கள் இந்த மரக்கன்றுகளை வந்து பயிர் செய்யலாம். முக்கியமாக வந்து தோட்டக்கலை பயிர்கள் எல்லாம் போடும்போது நீங்கள் வந்து அந்த மண் கண்டவங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பயிர் செய்யணும்.
இந்த சுண்ணக மண்ணுக்குன்னு தனியாக மேலாண்மை முறைகள்லாம் இருக்கா? அது எப்படி நம்ம என்னென்ன மேலாண்மை முறைகளை வந்து நம்ம கடைபிடிக்கணும்?
ஆமாம், அதாவது எப்படி ஒவ்வொரு கலர் நிலத்துக்கு இருக்கும் அதே மாதிரி இதுக்கும் வந்து மேலாண்மை முறைகள் இருக்கு. இதில் வந்து என்னென்னா இந்த பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன உரங்களோடு நம்ம வந்து அதிக அளவு வந்து அங்க உரங்கள் வந்து அது பசுந்தாள் உரமோ இல்லை தொழு உரமோ ஆனால் நம்ம வந்து அதிக அளவில் வந்து அங்க உரங்களை வந்து போடணும். இன்னொன்று என்னென்னா இந்த சூப்பர் பாஸ்பேட் வந்து அதில் வந்து கால்சியம் சத்து கொஞ்சம் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான சுண்ணாம்பு தன்மையுடைய நிலங்களில் வந்து சூப்பர் பாஸ்பேட் அந்த மணிச்சத்தை வந்து சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிற வடிவில் வந்து இடாமல் மற்ற நீரில் கரையக்கூடிய அந்த மணிச்சத்து உரங்களை வந்து போடலாம். அடுத்து வந்து இந்த தலைச்சத்து இதெல்லாம் இந்த உரங்களெல்லாம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கலர் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அது அம்மோனியா வாயுவாக மாறி இழப்பு ஏற்படும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். அதனால இந்த தலைச்சு தூரங்களெல்லாம் போடும்போது என்ன பண்ணணும்னா, உடனே வந்து நல்லா மண்ணில் கலக்க மாதிரி செஞ்சு நீங்கள் உடனே தண்ணி கட்டினீங்கன்னா அது வந்து பயிருக்கு கிடச்சிரும். அடுத்து வந்து இந்த நுண்ணூட்டங்கள் எல்லாம் வந்து என்னதான் நம்ம வந்து இந்த சுண்ணக மண்ணில் வந்து இந்த சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து மண்ணில் போட்டோம்னா அந்த அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டு அதுக்கப்புறம் மண்ணில் போட்டோம்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு அந்த இரும்பு சத்தை வந்து நிலைநிறுத்தி அது பயிருக்கு கிடைக்காம பண்ணிடு. இரும்பு சத்து மட்டும் இல்லை மற்ற நுண்ணூட்டங்களையுமே. அதனால இந்த மாதிரியான நிலங்களில் வந்து மண்ணில் போடுறத விட நீங்கள் வந்து பரிந்துரை செய்யப்பட்ட அளவில் வந்து இலைவழி தெளிப்பாக செஞ்சால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் வந்து வளரக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்கள், கருவேப்பிலை, தீவனப்பயிர், பருத்தி, நிலக்கடலை, ராகி போன்ற பயிர்களை வந்து சாகுபடி செய்யலாம். இன்னொன்று முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, நம்ம பாசனம் செய்யக்கூடிய நீர் வந்து இந்த கார்பனேட் பைகார்பனேட் வந்து அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனைக்குரிய நிலங்கள் வந்து அது கலர் மண்ணா, உவர் மண்ணா, இல்லை சுண்ணக மண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மண் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சீர்திருத்த முறைகளை வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பயிர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், மண்ணினுடைய வளம், மண்ணினுடைய தரம் எல்லாமே நல்லாயிருக்கும், மகசூலும் அதிகமாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் வந்து நிறைய செலவு செய்யாமல் மகசூல் வந்து நிறைந்த மகசூல் வந்து எடுக்கலாம்.
முன்னாடியெல்லாம் அந்த பிரச்சனைக்குரிய மண்ணுனாலே வந்து எல்லாருமே தரிசாக தான் போட்டிருப்பாங்க, அதில் வந்து அதை சீர்திருத்தவும் மாட்டாங்க, அதில் மகசூலும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ வேளாண் ஆராய்ச்சிகள் பெருகிக்கிறதுனால வந்து இந்த மாதிரி அந்த மண்ணை கூட வந்து பிரச்சனைக்குரிய மண்ணை கூட நம்ம சீர்திருத்தி அதுலேயுமே நம்ம பயிர் செய்யலாம், இல்லை அதுலேயுமே நல்ல மகசூல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல அருமையாக சொன்னீங்க. மிக்க நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இது 107.4 FM அக்ரி யூனிவர்சிட்டியின் சமுதாய வானொலி. பிரச்சனைக்குரிய மண் வகைகள்னா என்ன, அந்த மண் வகையை எப்படி சீர்திருத்துறது அப்படிங்கிறது பற்றிய பல்வேறு விவரங்களை இதுவரைக்கும் உங்களுக்கு எடுத்து சொன்னவங்க நமது பல்கலைக்கழகத்தினுடைய மண்ணியல் துறை இணை பேராசிரியை முனைவர் எஸ் மரகதம் அவங்க, உடன் உரையாடியவர் முனைவர் ஆர் கே காளீஸ்வரி அவங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க, பயன் பெற்று வளமடையுங்க.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வே